நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேர்களே, பொதுவாக இப்போ நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய கொஞ்சம் இடத்துல நம்மளால் முடிஞ்ச அளவு செடி கொடிகளை வளர்க்குறோம். அது வந்து சமையலுக்கு பயன்படக்கூடிய காய்கறிகளாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், அல்லது அழகுபடுத்தக்கூடிய செடிகளாக இருக்கலாம், மலர்ச்செடிகள், அழகு தாவரங்கள் அந்த மாதிரி இருக்கலாம். இது ரெண்டையும் தவிர வந்து நமக்கு மருத்துவ குணமுள்ள மூலிகை செடிகளும் கூட இருக்குது. அதாவது வீட்டை சுற்றி வளர்க்கக்கூடியதா, வீட்டில் இருக்கக்கூடிய இடங்களில் அல்லது தொட்டிகளில் வளர்க்கக்கூடியதா, வளர்த்து நம்முடைய தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியதாகவும் கூட சில மூலிகைகள் இருக்குது. இந்த மாதிரி மருத்துவ குணமுடைய மூலிகை செடிகள் என்னெல்லாம் இருக்குது, எதையெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி வீடுகளில் வளர்க்கலாம், நம்முடைய தினசரி வாழ்க்கையில் அதை பயன்படுத்தலாம், அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கும்னு நினைக்கிறோம். அதையெல்லாம் பற்றி சொல்கிறதுக்காக இப்போ நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து மூலிகை பயிர்கள் துறையிலேருந்து முனைவர் எல் நளினா அவங்க வந்திருக்காங்க. வாங்க, அவங்கள சந்தித்து நம்ம இதுக்கான விளக்கங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம்.
அனைவருக்கும் வணக்கம். மூலிகை செடிகளை நோய்களை குணப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய வழக்கம் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே வழக்கத்தில் இருந்து வந்துட்டுருக்கு. நம்மளது சித்தர்களுடைய ஓலைச்சுவடிகளை பார்த்தோமானால் ஒவ்வொரு நோய்க்கும் எந்த விதமான மருத்துவ செடியை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான குறிப்புகள் இருந்திருக்கு. மேலும் பார்த்தோமானால் இந்தியா வந்து ஆயுர்வேத மருத்துவத்தை தாயகமாக கொண்டது. அதை தவிர மற்ற மருத்துவ பிரிவுகளான சித்தா, யுனானி, ஹோமியோபதி என்று சொல்லக்கூடிய எல்லா மருத்துவ துறைகளிலுமே மூலிகை செடிகள் அதிக பங்கு வகிக்கின்றன. உலகத்தில் தோன்றிய ஒவ்வொரு செடி, கொடி, மரம் எல்லாவற்றிலையுமே மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தாவரத்திலையுமே நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அதாவது இயற்கையின் ஆளுமைக்குட்பட்ட அருகம்புல் முதல் ஆலமரம் வரை அனைத்தினுடைய முக்கியத்துவத்தையும் நமது முன்னோர்கள் அறிந்து வைத்திருந்தனர். இந்த பெருமைக்குரிய மூலிகைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியவை ஏராளம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நமது அன்றாட வாழ்வில் அடிப்படை நோய்களை குணப்படுத்தக்கூடிய மூலிகைகளை பற்றி நாம் அறிந்து கொள்வது மிக அவசியம். இந்தியாவை மூலிகைகளின் தாயகம் என்றே சொல்லலாம். இந்தியாவினுடைய தட்பவெப்ப சூழ்நிலையை பார்த்தோமானால் வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம், குளிர் பிரதேசம், வறட்சியான பகுதி ஆகிய அனைத்து தட்பவெப்ப நிலைகளையும் தன்னகத்தை கொண்டுள்ளது. அதனால் எல்லா விதமான தாவரங்களும் நம்மிடம் உள்ளன. எல்லா வளங்களும், என்ன வளம் இல்லை இந்த நாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று சொல்வது போல நம் நாட்டில் இல்லாத மருத்துவ வளங்களே இல்லை. காடுகளில் அதன் வளம் குறைந்ததால் நாம் இப்பொழுது அதை சாகுபடி செய்யக்கூடிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். மூலிகைகளை இரண்டு விதமாக நாம் இங்கு பிரிக்கலாம். ஒன்று, நாம் சாகுபடி செய்வது. சாகுபடி செய்து அதிலிருந்து அந்த தொழிற்சாலைகள் மூலப்பொருட்களை எடுப்பது. இரண்டாவது வகை என்று பார்த்தோமானால் நம் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள். இரண்டு விதமான மூலிகைகள், அதாவது வணிக ரீதியாக பெயரிடக்கூடிய மூலிகைகள் என்றும் சொல்லலாம். அடுத்ததை நாம் நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் என்றும் சொல்லலாம். வணிக ரீதியாக சாகுபடி செய்யக்கூடிய மூலிகைகள் என்று பார்த்தோமானால் தமிழ்நாட்டில், முக்கியமாக தமிழ்நாடு அதிக மூலிகை வளங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையும் சரி, கிழக்கு தொடர்ச்சி மலையும் சரி, ஏராளமான மூலிகை வளங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. இந்த மூலிகை வளங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். இந்த மூலிகை வளங்களில் சில மூலிகைகளை நாம் பயிரிடலாம், சிலவற்றை நாம் வீட்டு தோட்டங்களில் நட்டு பராமரிக்கலாம். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மருந்து குறுக்கன் என்று சொல்லக்கூடிய கோழியஸ், செங்காந்தல் மலர் என்று சொல்லக்கூடிய கண்வழி கிழங்கு, சென்னா, நில ஆவாறை, நித்திய கல்யாணி ஆகிய மூலிகைகள் வணிக ரீதியாக பயிரிடப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இவற்றை பார்த்தோம்னா இந்த கோழியஸ் என்று சொல்கிறோம், மருந்து குறுக்கன் கிழங்கு, இந்த கிழங்கானது தமிழ்நாட்டில் சேலம், ஆத்தூர், திருவண்ணாமலை, திருச்சி இந்த மாவட்டங்களில் அதிக அளவு பயிரிடப்படுகிறது. இதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மருந்து பொருள், ஒவ்வொரு செடியிலும் ஒரு மருந்து பொருள் உள்ளது. கோலியஸ் என்று சொல்லக்கூடிய மருந்து குறுக்கன் செடியில் ஃபோர்ஸ் கோலின் என்ற மருந்து பொருள் உடல் எடையை குறைப்பதற்கு மருந்தெடுக்க பயன்படுது. இந்த மூலிகை செடிகளை நம்ம தனிநபராக வீடுகளில் வந்து வளர்க்க முடியாவிட்டாலும் இதை வந்து வணிக ரீதியாக நம்ம வந்து சாகுபடி செய்யக்கூடிய ஒரு மூலிகை. இதே போல செங்காந்தல் மலர் என்று ஒரு மூலிகை செடி, இதிலிருந்து மருந்து எடுக்கக்கூடியது மூட்டு வலி, கவுட் என்று சொல்லக்கூடிய மூட்டு வலிக்கு மருந்தாக பயன்படுகிறது. இவற்றை நாம் நேரடியாக பயன்படுத்த முடியாது. வணிக ரீதியாக தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய இந்த மூலிகை, இவற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியம். அடுத்தது சென்னா என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மூலிகையானது தமிழ்நாட்டில் வறட்சியான பகுதிகளில் நன்கு வளருது. தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு முக்கிய மூலிகை இந்த சென்னா என்று சொல்லக்கூடிய நில ஆவாரை. இந்த மூலிகையினுடைய இலைகள் வந்து மலமிளக்கியாக, அதாவது லாக்ஸேட்டிவ் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மைக்காக பயன்படுகிறது. அதிகளவு ஏற்றுமதி ஆகுது வெளிநாட்டுக்கு. அடுத்தது சொன்ன போனால் பெரிவிங்கல், அதாவது இதை சுடுகாட்டு மல்லின்னு சொல்லுவாங்க. புற்றுநோயை குணப்படுத்துவதற்கு இதிலிருந்து மருந்து பொருள் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வணிக ரீதியாக நம்ம பயிரிடலாம். இதை வந்து நம்ம நேரடியாக நம்ம பயன்படுத்த முடியாது. அதனால் நம்ம தினசரி வாழ்க்கையில் என்ன விதமான மூலிகைகள் நம்ம அன்றாட நோய்களான சளி, இருமல், காய்ச்சல், சர்க்கரை நோய், இதை போன்ற நோய்களுக்கு நாம் மருந்து எடுப்பதற்கு என்றால் துளசி, தூதுவளை, பொன்னாங்கனி, இதை போன்ற மூலிகைகள் நம் வீட்டு தோட்டங்களில் அலங்கார செடிகளை அழகுக்காக வளர்ப்பது போல மூலிகை செடிகளையும் நம்ம நோயை குணப்படுத்துவதற்காக நாம் வளர்க்கலாம். இவற்றை வீட்டு தொட்டிகளிலோ அல்லது இடம் இருப்பவர்கள் நிலங்களிலோ, இடம் இல்லாதவர்கள் மாடி தோட்டங்களிலோ இவற்றை வளர்த்து பராமரிக்கலாம். முக்கியமாக துளசி, கற்பூரவள்ளி, தூதுவளை போன்ற செடிகள் சளி, இருமல் இவற்றை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தவை. துளசிக்கு தெய்வீக மூலிகை என்று பெயர் உண்டு. இது ஒரு கிருமி நாசினியாக செயல்படுகிறது. இல்லத்தரசிகளுடைய உற்ற நண்பன் இந்த துளசி செடியாகும். இதனுடைய இலை சாறு சளி, இருமல் ஆகியவற்றுக்கு முக்கியமாக குழந்தைகளுக்கு மருந்தாக பயன்படுகிறது. இதன் அவசியம் எல்லாத்து வீட்டிலேயே வச்சுருப்போம். நம்ம இந்த துளசி வந்து தொட்டியில் வளர்க்கலாம். அதுக்குனே சில பூஜை தொட்டிகளே இருக்குது. அந்த தொட்டிகள் மூலமாக வைத்து அதை நம்ம வந்து வளர்க்கலாம். துளசி விதை மூலமாக பயிர் பெருக்கும் செய்யப்படுது. நிறைய செடிகள் வேணும்னாலும் அந்த துளசி செடி இருக்கு இல்லைங்களா, அந்த செடியிலேருந்து வரக்கூடிய விதைகளை நம்ம போட்டோம்னாவே அடுத்த செடிகள் வந்து வளர்ந்துட்டு இருக்கும். செடியை வச்சுட்டு வேணும் பொழுது இலைகளை பறித்து கொள்ளலாம். செடியை வந்து நம்ம கட் பண்ணி விட்டாலும் திரும்ப வளரக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குது. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி துளசி சாப்பிட மாட்டோம். அதுக்காக தான் வந்து கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா துளசியை நீரில் போட்டு நமக்கு தீர்த்தமாக கொடுக்குறாங்க. தீர்த்தமாக கொடுக்கும்போது அது மூலமாவது நமக்கு சிறிதளவாவது அந்த கிருமிகளை கொல்லக்கூடிய அந்த தெய்வீக மூலிகை நமக்கு உடம்புக்கு போய் சேரணும். அதுதான் அதனுடைய நோக்கம். அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து இது மூலமாக ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அடுத்தது இன்னொரு முக்கிய மூலிகை கற்பூரவள்ளி. இந்த இலை பார்த்திங்கனாவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இலைகள் நல்லா சதைப்பிடிப்பு உள்ளதாக இருக்கும். இலையோட ஓரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல விளிம்புகள்லாம் நல்லா அழகாக இருக்கும். இதை வந்து ஒரு அலங்கார செடி மாதிரி கூட நம்ம வீடுகளில் வளர்த்துக்கலாம். இது அந்த செடியோட ஒரு தண்டு பகுதி, அதாவது ஒரு சின்ன தண்டு குச்சியை நீங்கள் உடச்சி ஒரு தொட்டியில் வச்சிங்கனாவே போதும், நல்லா பந்து மாதிரி ஃபுல்லாக அது பரவி ஒரு அழகான செடியாக கொடுக்கக்கூடியது. இதை வந்து ரொம்ப படர்ந்துடும், அதாவது நல்லா சீக்கிரமாக வளரக்கூடிய ஒரு மூலிகை செடி. அதனால் நம்ம அடிக்கடி இதை வந்து நம்ம நுனி பகுதியை உடச்சி விட்டுறணும். உடச்சி விட்டால் இப்போது நல்லா வந்து படர்ந்து பந்து மாதிரி வளரக்கூடிய ஒரு செடி. இதை வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய சளி இருமலுக்கு நம்ம மருந்தாக கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை அப்படியே கொடுத்தாலும் சில பேர் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதனால் என்ன பண்ணலாம், குழந்தைங்களுக்கு நம்ம பஜ்ஜிலாம் போடுறோம் இல்லைங்களா, வாழைக்காய் பஜ்ஜி, அதே மாதிரி இந்த இலைகளை வந்து இந்த பஜ்ஜி மாவில் நினச்சி நம்ம போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ அந்த இலை வந்து வெந்து அந்த சாறு அதில் இதாக இருக்கனால இது ஒரு விதமான மூலிகையே நம்ம உட்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையாகும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தூதுவளை. இந்த தூதுவளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடியாக வளரும். அது முள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தாவரம். அதனால் இதை அந்த கொடி மாதிரி உங்களுக்கு எங்கே இடம் இருக்கோ, வேலி மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு ஓரமாக வச்சுட்டா போதும். ஏன்னா இது நம்ம போகும்போதே வந்து நம்மளோட துணிகள்லாம் இதில் பட்டாவே கிழிச்சு விடக்கூடிய ஒரு செடி. அதனால் கொஞ்சம் ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்கக்கூடிய வீட்டு ஓரத்தில் இதை வந்து நம்ம வளர்த்துக்கலாம். முள் அதிகம் நிறைஞ்சது. இந்த இலையும் பார்த்திங்கன்னா மார்பு சளி, இருமல் இவற்றுக்கு வந்து முக்கியமாக பயன்படுது. இதனுடைய பழங்களை நம்ம போட்டாலும் திரும்ப செடி வந்துடும். இல்லை இதனுடைய தண்டு குச்சியை நீங்கள் வச்சிங்கனாலும் செடி வந்து வளர்ந்துடும். இது ஒரு பல்லாண்டு பயிர் மாதிரி நம்ம வளர்க்கலாம். ஒரு டைம் வச்சிட்டிங்கன்னா இலையை நீங்கள் பறிச்சிட்டு இருக்கலாம். அது வந்து பல்லாண்டாக வளரக்கூடிய ஒரு தாவரம். இதனுடைய இலைகளை வந்து நம்ம ரசமாக வச்சு சாப்பிட்டா மார்பு சளி, இருமல் இவற்றையெல்லாம் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அடுத்த ஒரு முக்கியமான செடி பார்த்திங்கன்னா சிரியானங்கின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய இந்த டெங்கு காய்ச்சல் இது மாதிரி வந்தது இல்லைங்களா, இதுக்கு வந்து இதனுடைய இலை கஷாயத்தை மருந்தாக கொடுக்குறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா நில வேம்பு, கசப்பின் அரசன், இப்படிலாம் அதுக்கு பேர் இருக்குங்க. இது வந்து ஒரு குத்து செடி தான், அதிகமாக உயரமாக வளராது. ஒரு குத்து செடி தான், பார்க்க இதனுடைய இலைகள் வந்து மிளகாய் செடி மாதிரி நீட்டமாக இலைகள் கொண்ட ஒரு தாவரம். இதை நம்ம தொட்டிகள்லேயே வளர்க்கலாங்க. இதுக்கு காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா விதைகள் மூலமாக விதை போட்டுவிட்டால் ஈஸியாக வந்துடும். ஒரு 6 மாத கால பயிருங்க. இதை தொட்டியில் வச்சு நம்ம ஈஸியாக பராமரிச்சிக்கலாம். பராமரிப்புக்கு அதிகமாக நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஈஸியாக வளரக்கூடிய ஒரு மூலிகை தாவரம். மேலும் இந்த சிறிய நங்கைக்கு நீரிழிவு நோய், அதாவது சக்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்குது. அதனால் இந்த நிலவேம்பு வந்து ஒரு முக்கியமான தாவரம், வீடுகளில் அவசியம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. அடுத்து நம்ம பார்க்குறது ஜிம்னிமா. அதாவது ஜிம்னிமான்னு சொல்கிறது வந்து சக்கரை கொல்லி அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு பல்லாண்டு பயிர். வேலி ஓரத்தில் இதை நம்ம வளர்த்துட்டா அது படர்ந்து வளரும். இதனுடைய இலைகளுக்கு வந்து அந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. இந்த இலையை நீங்கள் சாப்பிட்டுட்டு சர்க்கரை சாப்பிட்டிங்கன்னா சர்க்கரையோட இனிப்பே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இதனுடைய கசப்புத்தன்மை வாய்ந்தது இதனுடைய இலைகள். இது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது. மருத்துவத்துறையில் இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்த ஒரு தாவரம். மேலும் சர்க்கரை நோய்க்கு கோஷ்டம் என்று சொல்லக்கூடிய இன்சுலின் செடி, இதனுடைய இலைகளும் வந்து சர்க்கரை நோயை குணப்படுத்த பயன்படுகிறது. இது ஒரு மிருதுவான தண்டை கொண்ட ஒரு தாவரம். இதை தொட்டிகளில் வச்சு நம்ம பராமரிக்கலாம். இந்த இலைகளை சாப்பிட்டாவே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதாக இதை பயன்படுத்திய அனுபவம் மிக்க ஆட்கள் எங்களுக்கு தகவல் கொடுத்துள்ளார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டில் அவசியமாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு பார்த்திங்கன்னா சோத்துக்கத்தாழை. இந்த சோத்துக்கத்தாழைக்கு வந்து இன்னொரு பேர் வந்து முதலுதவி செடினே பேர். இது வந்து தோலில் ஏற்படக்கூடிய அரிப்பு, தீ காயம், வெட்டு புண்ணு இதுக்கு எல்லாத்துக்கும் மருந்தாக பயன்படுது. இதனுடைய சாறு இருக்கு இல்லைங்களா, இந்த சாறு வந்து சரும பாதுகாப்புக்காக பயன்படுது. சருமத்தினுடைய வறட்சி ஏற்படாமல் இது பாதுகாக்குது. சோத்துக்கத்தாழை வந்து நம்ம வீடுகளில் இருக்க வேண்டிய அவசியமான ஒரு மூலிகை. இந்த செடியுடைய அந்த பக்க கன்றுகள் வச்சாவே இந்த செடி வளர்ந்துடும். பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். நம்ம வீட்டு தோட்டங்களில் நடுவில் வச்சிட்டோம்னா இது ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி ஒரு அழகான செடியாக இருக்கும். இது அவசியம் இருக்க வேண்டிய ஒரு செடிங்க சோத்துக்கத்தாழை. அடுத்தது கீழாநெல்லி. இந்த கீழாநெல்லி வந்து மஞ்சக்காமாலை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுதுங்க. இந்த தாவரம் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய தாவரம் தான். இதனுடைய இலைகள் மட்டுமல்ல முழு தாவரமே, வேர், இலைகள், தண்டு எல்லாமே வந்து மஞ்சக்காமாலை நோயை கட்டுப்படுத்த பயன்படுது. நவீன மருத்துவத்திலையும் இதனுடைய இலை சாறை வந்து எடுத்து பயன்படுத்துகிறாங்க. வெவ்வேறு விதமான பெயர்களில் கீழாநெல்லி மூலிகை வந்து மஞ்சக்காமாலை நோயை குணப்படுத்த பயன்படுகிறது. அடுத்து பிரண்டை. பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி வகை தான். இந்த கொடி வந்து அந்த நுனித்தண்டை உடைச்சி வச்சாலே பிரண்டை வந்துடும். பிரண்டையோடைய நுனித்தண்டை வந்து துவையல் செய்து சாப்பிட்லாம். இது அதிகமாக பசியை தூண்டுறதா ஜீரண சக்தியை மேம்படுத்துவதற்கு இது பயன்படுது. மேலும் எலும்புகளுக்கு ஒரு வலுவூட்டக்கூடிய தன்மையும் இந்த பிரண்டைக்கு இருக்குது. வேலி ஓரங்களில் இதை நம்ம வளர்க்கலாம். இது ஒரு கொடி வகையை சேர்ந்த ஒரு மூலிகை தாவரம். அடுத்து நம்ம என்ன பார்க்கலான்னா முடக்கத்தான் கீரை. முடக்கத்தான் கீரை வந்து அது பேரே எதனால் வந்ததுன்னா முடக்கு அகற்றான், மூட்டு வலி, முடக்கு வாதம் இதெல்லாத்தையும் வந்து நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த முடக்கத்தான் கீரைக்கு இருக்குது. இந்த முடக்கத்தான் கீரை வந்து நல்லா கசப்பாக இருக்கும். அதனால் நம்ம சாதாரணமாக அதை சாப்பிட்றது நேரடியாக சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம், நம்ம தோசை மாவோட மாதத்துக்கு 2 முறை இதை அரைச்சி சாப்பிட்டோம்னா மூட்டு வலியை வந்து கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த முடக்கத்தான் கீரைக்கு இருக்குது. ஸோ இந்த முடக்கத்தான் கீரை வந்து அவசியம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து மூட்டு வலி வந்து அனைவருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறனால இந்த முடக்கத்தான் கீரை வந்து நம்ம அவசியம் அறிந்து அதை பயன்படுத்தணும். இந்த மூலிகை செடிகளை தவிர நிறைய ஏராளமான மூலிகைகள் உள்ளன. மேலும் மூலிகை கீரைகள், சாதாரணமாக கீரை வகைகளை சமைத்து சாப்பிட்றது போல் மூலிகை கீரை வகைகள், அதாவது மணத்தக்காளி, வல்லாரை, பொன்னாங்கண்ணி, மஞ்சக்கரிசாலை இவற்றையெல்லாம் நாம் கீரையாக சமைத்து சாப்பிடலாம். இவற்றை பார்த்தோம்னா மணத்தக்காளி, அதாவது சுக்குட்டி கீரைன்னு சொல்கிறது, இது உழவர் சந்தைகளில் ஏராளமாக இப்போ விற்பனைக்கு வந்துட்டுருக்க அதிக விலைக்கு விற்கக்கூடிய ஒரு கீரை வந்து இந்த சுக்குட்டி கீரை. நம்ம கோவை மாவட்டத்தில் நிறைய விவசாயிகள் இதை பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கீரையோட முக்கியத்துவம் என்னென்னா வாய் புண்ணு அகற்றுவதற்கு பயன்படுகிறது. அதிக சத்துக்கள் நிறைந்த ஒரு கீரை. இதை நாம் மற்ற கீரைகள் பயிரிடுவதை போல விதைகள் தெளித்து பயிரிட்டு நாம் பயன்பெறலாம். அடுத்த கீரை என்று பார்த்தால் வல்லாரை. வல்லாரை கீரை ஞாபக சக்தியை மேம்படுத்த பயன்படுது. இது ஒரு கொடியாக வளரக்கூடிய கீழே நிலத்தில் படர்ந்து வளரக்கூடிய ஒரு மருத்துவ செடி. இந்த வல்லாரை கீரை வந்து நிழல் இருக்க இடத்துல தான் வரும். தொட்டிகளில் நம்ம வைத்து நிழலான இடத்துல வச்சுக்கலாம். பார்ப்பதற்கு ஒரு அழகாக இருக்கக்கூடிய ஒரு செடி. இதை தொங்கக்கூடிய தொட்டிகளிலும் இதை வைத்து நம் பராமரிக்கலாம், அல்லது நிலங்களில் வைத்து கீழே படரவும் விடலாம். இதை அடிக்கடி சாப்பிட்டு வர ஞாபக சக்தியை வந்து நமக்கு மேம்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. அடுத்த ஒரு கீரை, முக்கியமான கீரை என்று பார்த்தா மஞ்சக்கரிசாலை. மஞ்சக்கரிசாலை தண்ணி இருக்கக்கூடிய இடங்களில் வளரும். இதையும் தொட்டிகளில் வளர்க்கலாம். பூ வந்து மஞ்சள் கலரில் பார்க்க அழகாக இருக்கும். இந்த மஞ்சக்கரிசாலை வந்து அந்த நுனி தண்டு குச்சை வச்சாவே ஈஸியாக வந்துடுங்க. வைக்கிறதுக்கு எந்த விதமான கஷ்டமும் தேவையில்லை. எளிதாக வளரக்கூடிய ஒரு தாவரம் இந்த மஞ்சக்கரிசாலைக்கு வந்து தலை முடி வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. மேலும் கண்ணுக்கு செல்லக்கூடிய அந்த நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த மஞ்சக்கரிசாலைக்கு இருக்குது. இதை வந்து நம்ம அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சிவப்பு பொன்னாங்கண்ணி. சிவப்பு பொன்னாங்கண்ணிக்கு லைன் கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த லைன் கீரை வந்து அடிக்கடி நம்ம சேர்த்துக்கும் பொழுது நம்ம சரும பாதுகாப்பை மேம்படுவதோடு கண்ணுக்கும் நல்ல ஒரு சிறந்த மருந்தாக செயல்படுகிறது. இதை தவிர நம் தினசரி வாழ்வில், அதாவது உணவே மருந்து மருந்தே உணவு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உணவு பழக்கங்களையும் நம்மளது கட்டுப்பாட்டு முறையில் வைத்திருந்தோமானால் பெரும்பாலான நோய்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்ளலாம். மேலும் நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய கருவேப்பிலை, அதில் அதிக இரும்பு சத்து உள்ளது. நாம் என்ன செய்வோம் என்றால் சாப்பிடும் பொழுது கருவேப்பிலை எடுத்து இலை ஓரமாகவோ தட்டு ஓரமாகவோ வச்சுருவோம். ஆனால் வந்து இப்போ அதிகளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, அனைவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்றால் இளநரை. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் டை பயன்படுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கோம். ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம இரும்பு சத்து தரக்கூடிய இந்த மாதிரி மூலிகைகளை வந்து நம்ம அதிகளவு சேர்த்துக்கொள்வது அவசியம். கருவேப்பிலையை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். தனியாக எடுத்து சாப்பிடுவது கஷ்டம் என்றால் நீங்கள் அது பொடியாக செய்து கூட சாப்பிட்டு கொள்ளலாம். கருவேப்பிலை பொடியாக செய்து சாப்பிட்டால் சாப்பிடுவதற்கும் எளிது. நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற இது இல்லாமல் எளிதாக அதை சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அடுத்தது கொத்தமல்லி. அது ஜீரண சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஒரு கீரை. கொத்தமல்லி விதையை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் போட்டாவே வந்து தொட்டிகளில் நம்ம வந்து அடிக்கடி கொத்தமல்லி விதைகளை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். நம்ம அரைச்சி மசாலாலாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அதை வந்து சமையலில் பயன்படுத்துகிறோம். இலைகளும் நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம கடைசியாக அதுக்கு இலைகளை போட்டு தான் நம்ம தாளிக்கும் போது செய்கிறோம். அதில் குறைந்த அளவு நம்ம சேர்த்து கொண்டாலும் இதை துவையலாக செய்து சாப்பிடும் பொழுது அதனுடைய எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதாவது குவான்டிட்டி என்று சொல்லக்கூடிய அளவு, துவையலாக செய்து சாப்பிடும் பொழுது எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டு தோட்டங்களில், இப்போ தோட்டங்கள்லேயே நம்ம வந்து தொட்டிகளில் அதை போட்டு நம்ம அந்த செடிகளை வளர்க்கலாம். இது வளர்க்கறது வந்து எளிதானது தான், கஷ்டமான வேலைன்னு சொல்ல முடியாது. நம்ம விதைகளை ஊற வச்சுட்டு தொட்டிகளில் நம்ம இந்த விதைகளை தெளிச்சாவே எளிதாக வளரக்கூடிய ஒரு செடி வந்து இந்த கொத்தமல்லி செடி. இதை வந்து நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். அடுத்தது புதினா. இந்த புதினாவுக்கும் பார்த்திங்கன்னா ஜீரண சக்தியை தூண்டக்கூடிய தன்மை இருக்குது. முக பொலிவு இருக்குது. முகம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நல்லா ப்ளீச்சிங் பவர், அந்த முகத்தை வந்து நல்லா வெளிப்பாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இதை வந்து அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்து கொண்டோம்னா நம்மளோட ஜீரண மண்டலம் வந்து சரியாகி நம்மளுடைய உணவு முறையும் வந்து ஒரு நெறிப்படுத்தப்படும். புதினா தண்டு குச்சிகள் மூலமாக தான் அது பயிர்பெருக்காகுது. நம்ம வாங்கிட்டு கடைகள்லேருந்து வாங்குகிறோம், இலையெல்லாம் பறிச்சுட்டு அந்த தண்டு குச்சிகளை வந்து நீங்கள் தொட்டிகளில் ஊனி வச்சிங்களாவே போதும், அளர்ந்து வரக்கூடிய இலைகள் வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். இன்னொன்று, நம்ம வீட்டு தோட்டத்திலேருந்து இதை பறித்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது, மூலிகையாக சாப்பிடும் பொழுது நமக்கு வந்து ஒரு திருப்தி, ஆத்ம திருப்தி வந்து நமக்கு கிடைக்கிது. இன்னொன்று, நம்ம சாப்பிட்றதே மருந்துக்காக, அதில் ஏதாவது மருந்து பொருள் அடிச்சிருப்பாங்களோ வெளியேருந்து வாங்கும் போது அப்படின்னு ஒரு சந்தேகம் இல்லாமல் இதை பயன்படுத்தலாம். ஏன்னா காய்கறிகள் என்றால் நம்ம கொதிக்க வச்சு செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை ஓரளவுக்கு குறைஞ்சிரும். ஆனால் இதெல்லாம் வந்து நேரடியாக நம்ம அதிகளவு இதை பக்குவப்படுத்து, ப்ராசஸிங் என்று சொல்லக்கூடிய அந்த பக்குவப்படுத்தல் எதுவும் பண்ணுவதில்லை. நம் நேரடியாக பயன்படுத்தும் பொழுது நம்ம இதில் எந்த விதமான மருந்து பொருளும் இல்லை, நம்ம வீட்டிலேருந்து இதை நம்ம பறிச்சிருக்கோம், தைரியமாக நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். அதனால் வந்து இது மாதிரி செடிகளை, இன்னும் சொல்ல போனால் வீட்டில் அவசியமாக இருக்க வேண்டிய இன்னொரு செடி என்றால் கருவேப்பிலை. கருவேப்பிலை மரம் வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். முருங்கைக்கீரை மரமும் வந்து அவசியம் இருக்கக்கூடிய ஒன்று. இவற்றை வந்து அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா இரும்பு சத்து குறைபாட்டிலேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். அதனால் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு உடம்பில் இரத்த விருத்தி அதிகமாக இருக்கும். அதனால் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையை வந்து சோர்வில்லாமல் நம்மளால் செய்ய முடியும். இன்னும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை என்று பார்த்தோமானால் நெல்லி. நெல்லிகை வந்து பழப்பயிராகவும் சொல்லலாம், மூலிகையிலும் வரும். பெருநெல்லிக்காய்க்கு ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் உள்ளன. இந்த நெல்லிக்காயை வந்து தினசரி ஒன்று எடுத்துக்கொள்வது மிகவும் சிறந்தது. முழுவதுமாக நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணலாம், இதை வந்து சாராக்கி நம்ம ஜூஸ் ஆக்கி இதை டெய்லி குடித்தோமானால் நமக்கு ஒரு உடலுக்கு ஒரு தெம்பை கொடுப்பதோடு கண்ணுக்கு, கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு, இது நெல்லிக்காயில் அனைத்து நோய்களுக்கும் ஒரு நிவாரணம் என்றாலும் கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இது ஒரு சிறந்த நிவாரணியாக அமையும். இதை அனுபவஸ்தர்கள் அனுபவம் மூலமாக கூறியுள்ளார்கள். இதை பயன்படுத்துவதால் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லை. அதனால் இதை வந்து நம்ம தினசரி உணவில் வந்து நம்ம சேர்த்து கொள்ளலாம். நெல்லிக்காய் இப்பொழுது பார்த்தால் வருடம் முழுவதும் கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றது. அதனால் இதை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விழிப்புணர்வு வரணும். நெல்லிக்காயை வந்து ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்ம உணவில் சேர்த்து கொள்ளணும். அடுத்த ஒரு முக்கியமான மூலிகை என்று எடுத்துக்கொண்டால் வெந்தயக்கீரை. இந்த வெந்தயக்கீரையும் நீரிழிவு நோய்க்கு ஒரு மருந்தாக பயன்படுது. வெந்தயக்கீரையை நம்ம முளைக்க வைப்பதும் ஒரு கடினமான வேலை என்பது இல்லை. இதனுடைய விதைகளை வந்து நம்ம ஊற வச்சுட்டு விதையை போட்டாவே எளிதாக முளைத்து விடும். இதனுடைய கீரைகளை வந்து நம்ம உணவில் சேர்த்து கொண்டோமானால் நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்தலாம். ஸோ இந்த உணவில் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான கீரை இந்த வெந்தயக்கீரை. இதில் நமக்கு அடிக்கடி நம்ம இது பார்க்குற மாதிரி கேள்விப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் இதுக்கெலாம் இந்த பயன்பாடு இருக்கா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு நம்ம இதை பயன்படுத்தும் பொழுது அதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆர்வம் வந்து அதிகரிக்கும். ஓ, வல்லாரை சாப்பிட்டா ஞாபக சக்தி இதாகும், கருவேப்பிலை சாப்பிட்டா இரும்பு சக்தி அதிகமாக இருக்கும், முடக்கத்தான் கீரை சாப்பிட்டா மூட்டு வலி சரியாகும், ஜிமினிமா அதாவது சக்கரைக்கொல்லி இலையை சாப்பிட்டா சக்கரை வியாதி கட்டுப்படுத்தப்படும், இது போன்ற விழிப்புணர்வுகள் வந்து மக்களிடையே வரணும். அப்படி வரும்பொழுது தான் வந்து நாளடைவில் வந்து நம்ம நோயிலிருந்து காத்து கொள்ளவோ நோயற்ற ஒரு நிலைமைக்கோ நம்மளால் வந்து வர முடியும். இந்த மூலிகைகளை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது மிகவும் அவசியம். மேலும் சில நோய்கள் வராமலும் நம்ம வந்து தடுத்து கொள்ளலாம். தற்கால கட்டத்தில் ஆங்கில மருத்துவத்துக்கு போகிறத விட இயற்கை மருத்துவத்திற்கு போகக்கூடிய விழிப்புணர்வு வந்து மக்களிடையே வந்திருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இது மாதிரி மூலிகை செடிகளை வந்து நம்ம வீடுகளில் தொட்டிகளில் வளர்க்கலாம். அல்லது இட வசதி இருப்பவர்கள் காய்கறி தோட்டங்களை வீட்டில் போடுவது போல மூலிகை தோட்டங்களையும் வீட்டில் போட்டு பராமரிக்கலாம். இந்த மூலிகை தோட்டங்களை நிலத்தில் போடலாம், மாடி தோட்டமாகவும் நம்ம இதை அமைக்கலாம். இவ்வாறு மாடி தோட்டம் அமைக்கும் பொழுது நமக்கும் அதை பயன்படுத்தி நம்மளது அருகாமையில் இருப்பவர்களுக்கும் இதை கொடுக்கலாம். இதனால் ஒரு விழிப்புணர்வு, மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு வரும். இந்த செடி என்றால் நான் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லாமல் இந்த செடினா இது நமக்கு தெரியுது, நம் முன்னோர்கள் இதை எல்லாம் பயன்படுத்தி வந்துள்ளார்கள். கை வைத்தியமாக பாட்டி வைத்தியமாக இந்த மூலிகை செடிகள் பண்டை காலம் முதல் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன. ஆனால் நாம் இந்த அவசரமான உலகத்தில் இவற்றையெல்லாம் மறந்துவிட்டோம். மீண்டும் பழைய நிலைமைக்கே நாம் போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இவற்றை பயன்படுத்த தொடங்கியுள்ளோம். இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே இருப்பது அவசியம். இந்த மூலிகை செடிகள் அதாவது உலகில் தோன்றியுள்ள அனைத்து செடிகளிலுமே அந்த மருந்து பொருள் உள்ளது. அவற்றை நாம் அறிந்து பயன்படுத்தினால் நாம் நோயிலிருந்து காத்து கொள்ள முடியும். இந்த மூலிகை செடிகள் தங்களுக்கு தேவைப்பட்டாலோ அல்லது இந்த மூலிகை செடிகளை பற்றிய விபரங்கள் தேவைப்பட்டால் எங்களது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள மருந்து மற்றும் மனமூட்டும் பயிர்கள் துறையை தொடர்பு கொள்ளலாம். எங்களது தொலைபேசி எண் 042266113 5.
நேர்களே, இதுவரைக்கும் நிறைய மூலிகை செடிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். பெரிய அளவில் வணிக ரீதியாக சாகுபடி செய்யப்படுற மூலிகை பயிர்கள் பற்றியும் வீட்டு தோட்டங்கள்லேயோ அல்லது தொட்டிகள்லேயோ ஒன்றிரண்டு செடிகள் வச்சு வளர்த்து நாமளே பயன்படுத்தக்கூடிய பயனுள்ள மூலிகைகளை பற்றியும் இது ரெண்டையும் தவிர நம்முடைய தினசரி உணவில் பயன்படுத்தக்கூடிய மூலிகை கீரைகள் பற்றியும் நிறைய விவரங்கள் நமக்கு சொன்னாங்க. நமது பல்கலைக்கழகத்தினுடைய தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மூலிகை பயிர்கள் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எல் நளினா அவங்க. மேடம், அவங்க சொன்ன மாதிரி நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதோட நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் நாம் வழிவகுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்ட இந்த மூலிகை பயிர்கள் பற்றிய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்க. விவசாயி சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 என்ற முகவரிக்கு, அல்லது DEE@TNAU.AC.IN அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு. நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 042224310555.